மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை இப்பொழுது மனதில் கொள்ளப்படுகிறோம். என்னை பற்றிய விஷயமாக, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றிய விஷயமாக, உங்களை தேவையாக கொண்டிருப்பது நாளைய வாழ்க்கையில் எனக்கு என்ன நிகழுமோ என்ற பயம்தான். நாளைய வாழ்க்கையை பற்றி, என்னை பற்றியும், என் குடும்பத்தை பற்றியும், மனைவி மக்களை பற்றியும் ஒவ்வொருவருக்கும் அந்த கவலை இருக்கின்றது, பயமும் இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு 46:1 அத்தியாயம் 46:1. பயபக்தியாளர்களுக்கு இது உயிரளிப்பதாகும். யார் உள்ளத்தை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னிடமிருந்து நேர் வழி இருக்கின்றது. அது உங்களுடைய மறுவாழ்க்கையை பற்றி அச்சமொட்டி எச்சரிக்கை செய்கின்றது. அந்த அச்சத்தை நான் கொள்கின்றேன், எச்சரிக்கையும் அங்கு இருக்கின்றது. அந்த அச்சமானது நமக்கு தெரிகின்றது, என்ன ஆகும் தெரியவில்லையே என்று. நாம் இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு நான் உணவளித்துக் கொண்டிருக்கின்றேன், என் குடும்பத்துக்கு நான் உணவளித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு இருக்கின்றது. இதற்கு சோதனையாக உங்களுடைய உள்ளத்தில் நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் அறிவிக்கப்படுகின்றது. இது நீங்கள் உருவாக்கவில்லை இந்த பயம். உங்கள் அறிவையும் உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் இப்பொழுது எந்த வாழ்க்கையை பற்றி திருத்திக் கொண்டிருக்கின்றீர்களோ, நான் என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன், வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ, அது உண்மையானால் இந்த திறனும் இந்த அறிவும் இந்த அனுபவமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய படிப்பினைகளை கொடுத்துக் கொண்டிருக்க எப்படி நாளைய வாழ்க்கையின் மீது பயம் ஏற்பட்டது? இந்த அறிவு அதிகமாகும் என்றும் எனக்கு தெரிகின்றது. அனுபவங்களைக் கொண்டும் நான் நேர்த்தியாக என்னுடைய வாழ்க்கையை அமைக்கப் போகின்றேன், நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கூடிய நமக்கு உள்ளூர ஒரு ஓரத்தில் ஒரு பயம் அல்லது மனம் நிரப்பமாக முழுமையுமாக பயம் நாளைய வாழ்க்கையை பற்றி இருக்கின்றது. இதனை யார் அமைத்தது என்று கேட்டால், உங்கள் இறைவன் உங்களுக்காக வழிநடத்துவதற்காக வேண்டி உள்ளத்தை அமைக்கின்றான். அந்த உள்ளத்தின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையை பற்றிய, என்னுடைய திறனை பற்றிய நம்பிக்கையை நான் முட்டை கட்ட வேண்டும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இதுவரையில் நான் பேசி வந்த அந்த வார்த்தைகளிலிருந்தும் நான் விலகிக் கொள்ள வேண்டும். நான் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் வரும் வரையில் நாம் தூய்மை அடைந்தவர்கள் இல்லை. நம்முடைய மனம் அநியாயமாக பெருமை கொண்டிருக்கின்றது அறிவில்லாமல். நாளைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடுவேன் என்ற மிதப்பம் இருக்கின்றது, ஒரு சின்ன கஷ்டம் வரட்டும் அவ்வளவும் படிப்படியாக நொறுங்கிவிடும், பயம் பற்றிக் கொள்ளும். ஒரு சின்ன ஒரு நஷ்டம் தான் ஏற்பட வேண்டும் உங்களுடைய தொழிலில், போதுமானது, பயம் பற்றிக் கொள்ளும். பெரும் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டாலோ பலருக்கு மாரடைப்பும் வந்துவிடும், தன்னுடைய மனம் உடைந்து போய் இனி நமக்கு வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கு ஆகி மீண்டும் தலையெடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நஷ்டத்தில் ஆகிவிடும். அவர்களுக்கு ஏழ்மையும் தரித்திரமும் அவர்கள் மீது சாட்டப்பட்டுவிடும். இவ்விதமாக வாழ்ந்து கெட்டவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் வழிகட்டும் வாழ்ந்தார்கள். நேர்மையான எண்ணத்திலிருந்தும் விலகி பெருமை கொண்டவர்களாக, தாங்கள் வாழ முடியாத நிலையிலும் தாங்கள் வாழ்வதாக பெருமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இவர்களுக்கு உள்ளம் கற்பிக்கப்பட்டது. இந்த நாளினுடைய வேதனை அவர்களுக்கு முன்பாகவே, பல வருடங்களுக்கு முன்பாகவே, பல மாதங்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு ஒரு உள்ளட்சமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதனை அலட்சியப்படுத்தினார்கள், புறக்கணித்தார்கள். இறைவனுடைய சாட்சியம் உங்களுடைய உள்ளங்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் சரி, நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் உள்ளட்சம், இந்த பயத்தை நீங்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான எச்சரிக்கை, நீங்கள் போகக்கூடிய இந்த பாதை தவறாக இருக்கின்றது. நீங்கள் போகக்கூடிய இந்த பாதை உங்களுக்கு நஷ்டத்திற்குரிய வழியை உங்களுக்காக அமைத்திருக்கின்றது. இதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களை படைத்த இறைவன் உங்களுடைய பார்வையை அடைகின்றான். நீங்கள் பார்க்க தவறுவதை அவன் உங்கள் பார்வையில் பார்த்து உங்களுக்கு அறிவிக்கின்றான். ஆனால் நீங்கள் இனம் காண முடியாத அந்த நாளைய சூட்சுமத்தை இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான். இறைவன் முக்காலத்தையும் அறிந்தவன் என்பதற்கு இது ஒரு அத்தியாக இருக்கின்றது. இறைவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என் பார்வை மூலமாக அவன் பார்க்கும் பொழுது நான் சிலவற்றை நான் உணர்கின்றேன் தவறு செய்வதை. என் பார்வையில் அவனை விளக்கிவிட்டு நான் பார்க்கும் பொழுது நான் பார்ப்பதையெல்லாம் எனக்கு அலங்காரமாகவும் அழகாகவும் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதனை நான் அனுபவிக்கவும் சொல்கின்றேன். என்னுடைய உடல் பூர்வமாக நான் வாழ்கின்றேனா, என்னுடைய மனப்பூர்வமாக நான் வாழ்கின்றேனா என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுகின்றது. நான் எண்ணுகின்றேன், ஏன் இந்த நஷ்டம் ஏற்பட்டது என்று யாரிடமும் கேட்கவில்லை. மனம் கேட்கின்றது, எதற்காக இந்த நஷ்டம் ஏற்பட்டது என்று. அப்படியானால் இந்த நஷ்டத்தை எப்படி சம்பாதித்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. சிலரை நான் பிழை கூறலாம், நான் இவ்விதமாக சொன்னேன், அவன் தவறு செய்துவிட்டான். அதற்கு முன்பாக உங்களிடம் கேள்வி, தவறு செய்வோனை எதற்காக நீங்கள் நம்பினீர்கள்? என்னுடைய வேலையால் நான் சொன்னதை அவன் கேட்கவில்லை, கேட்டிருந்தால் நிச்சயமாக எனக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்காது. எனவே அவனை நான் நிந்தித்துக் கொண்டிருப்பேன் என்னுடைய காலமெல்லாம். அதற்கு முன்பாக உங்களிடம் கேள்வியானது, இவ்வளவு புரியாத ஒரு மனிதரை உங்களுடைய வேலையாளாக நீங்கள் வைத்திருந்தது காரணம் என்ன? அவர் புரியாதவர் என்று தெரிந்திருந்த போதும் உங்களுடைய ஏவலை தெளிவாக சொல்லாததற்கான காரணம் என்ன? நான் இப்படி சொன்னேன், அவன் அப்படி செய்துவிட்டான், உங்களிடம் ஏன் அந்த தெளிவு இல்லை? இவையெல்லாம் நீங்கள் அனுமானித்து சொல்வதல்ல, நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்வதாகவும் நேர்த்தியாகவும் அதில் குறைபாடு இல்லாமலும் நாம் சொல்வதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் உங்கள் இறைவன் நீங்கள் செய்யும் தவறை எப்படி உள்ளத்தை நீங்கள் புறக்கணித்தீர்களோ அவ்விதமாகவே நீங்கள் உங்களுடைய சொற்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீங்கள் அலட்சியமாகவே பேசினீர்கள். உங்களை விட தகுதியில் குறைந்தவர், உங்களை விட அனுமானத்தில் குறைந்தவர், உங்களுடைய அனுபவத்திலும் குறைந்தவர், உங்களை தொழிலை அவர் பார்க்கவில்லை. நீங்கள் எந்த தொழில் வைத்திருக்கின்றீர்களோ அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றுகின்றார். உங்களுடைய வேலையால் அவ்வளவுதான். அவருக்கு உங்களுடைய பிசினஸ் பற்றி கவலை இல்லை, என்ன சொன்னாரோ அதை செய்வோம். ஆனால் நீங்கள் சொல்வதை திருத்தமாகவும் தெளிவாகவும் உங்களுடைய பிசினஸில் என்னென்ன குறைபாடுகள், எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும், எவ்வளவு சுற்றுமமாக பேச வேண்டும், எவ்வளவு அடகானமில் பேச வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் தெரிவித்துவிட்டால் அவர் உங்களுக்கு இணையாக ஆக்கிவிடுவார். பிறகு உங்களுக்கு முதலாளி, நீங்கள் எப்படி முதலாளியோ அவரும் முதலாளியாக ஆகிவிடுவார். உங்களை விட அதிகமாகவும் பணம் சம்பாதித்து விடுவார். இதனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் பெருமை தடுக்கிறது. எப்பொழுது என்னிடம் வேலையாக இருக்கக்கூடியவர் எனக்கு இணையாக நான் ஆக்குகின்றேனோ அதுவரையில் நீங்கள் சொல்வதை உங்களுக்கு இணையாக அவர் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் வேலையாட்கள் என்று வைத்திருக்கின்றீர்கள், அவர்கள் உங்கள் சொல்லை கேட்டு உங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அறிய வேண்டியது, உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களைப் போன்று அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் உங்களிடம் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டார். உங்களைப் போன்று அவரும் ஒரு முதலாளியாக ஆகியிருப்பார். உங்களுக்கு வேலை செய்வதற்கும் காரணமாகவே நீங்கள் அவரை இழிவாக நினைக்கின்றீர்கள். இழிவாக நினைக்கும் பொழுது உங்களுக்கு உரிய அந்த புத்தியோடும் அந்த தகுதியோடும் எப்படி அவரால் காரியமேற்ற முடியும்? யார் இதை அறிகின்றார்களோ அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தங்களுடைய வியாபாரத்தில் இருந்தோ தொழில்கள் இருந்தோ சொல்லிக் கொடுத்து அவர்களை தங்களுடைய இணைக்காக இணையாக ஆக்கிக் கொள்வார்கள். உதவியாளரை தங்களுடைய இணையாளர்களாக ஆக்குவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் தங்களிடமிருந்துள்ள தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து பின்னர் அவர்களும் அந்த வகையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பொழுது உங்களுடைய பொருள்களை அவர்கள் திருட மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தொழிலில் முன்னுக்கொள்வார்கள், முன்னேற விரும்புவார்கள். இப்பொழுது உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் அதற்கு மேலாகவும் சிறப்பாகவும் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையே சிந்தனை என்ற ஒன்றை கொண்டு வந்து தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய வேலையாட்களை உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களைப் போன்றே அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய தொழில் ரகசியத்தை, ரகசியம் என்பது எதுவும் இங்கே இல்லை. இறைவனுடைய வாக்கு என்னவென்றால், உங்களிடம் ரகசியம் என்ற எதுவும் இல்லை. நேர்மையான வாழ்க்கையை நீங்கள் வாடும் பொழுது அதில் ரகசியம் வேண்டாம். கெட்ட வாழ்க்கையை வாடும் பொழுது, நயவஞ்சகமான வாழ்க்கையை கொண்டு நீங்கள் வாடும் பொழுது கண்டிப்பாக ரகசியம் அவசியம். குறிப்பிட்ட காலம் வரையில் அந்த ரகசியத்தில் கேடுகள் இருக்கின்றது என்பதை இறைவன் நிச்சயமாக நமக்கு அறிவிக்கின்றான். அதனை நாம் அலட்சியப்படுத்தியவர்களாக இருக்கும் பொழுது அந்த கேடுகள் நம்மை சூழ்ந்து கொள்கின்றது, ஒரு நேரம் வரும். கேடுகள் தீமைகள் அவ்வளவும் தனக்குத்தானே அழிவை ஏற்படுத்திக் கொண்டு அதனை யார் உபயோகப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கும் அழிவை தேடித்தரும் என்பது உங்களுடைய சத்தியத்தினுடைய ஒரு ரகசியமான செய்தி உள்ளத்தில் இருக்கின்றது. கேடு நினைப்பவன் நிச்சயமாக கேடுகளில் வாழ்வான். கேட்டை சம்பாதிப்பவன் தனக்குத்தானே தனக்கு கேடாகவே அவற்றை சம்பாதிக்கின்றான். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. இருந்த போதிலும் நான் கேடு செய்வேன் பிறருக்கு, ஆனால் அந்த கேடு என்னை தீண்டாது என்று நினைக்கின்றேன். இறைவனுடைய வாக்குகளை நாம் அலட்சியப்படுத்துகின்றோம். மனம் என்ற ஒன்று உங்களுக்கு உங்களுடைய பாதையை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய கேடுகளில் வாடக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கின்றது. அந்த எச்சரிக்கையை மீறும் பொழுது உள்ளச்சம் கற்பிக்கப்படுகின்றது. நாளைய வாழ்க்கை என்ன என்று தெரியாத இனம் புரியாத உள்ளட்சம், அதற்கு முன்பாக நீங்கள் கேடு செய்வதை ஒரு ஒவ்வொரு பொழுதும் நாம் செய்யும் பொழுதும் நைவஞ்சகமாக வாடும் பொழுதும் பிறருக்கு நான் தீங்கிடைக்க நாடி அதன் காரணமாக அவர்கள் நஷ்டப்படுவார்கள் என்று தெரிந்திருந்தும் அவர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படும் என்று தெரிஞ்சிருந்தும் அவர்களை குறை பேசுவதும் இழிவாக பேசுவதும் அவர்களுக்கு குறைவாக அவர்களுடைய தேவைகளை அளிப்பதும் அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புவதும் அவ்வளவுமே எனக்கு நானே அந்த கேடுகளை எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வம்சங்களுக்கும் சந்ததிகளுக்கும் நான் சேர்க்கின்றேன் என்பதை நாம் பயப்பட வேண்டும். இந்த அளவுக்கு நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் நாம் நமக்கெல்லாம் கேடுகள் நிகழாது என்று எண்ணிக்கொண்டே இந்த நயவஞ்சகத்திலும் பிறரை ஏமாற்றி பிழைப்பதிலும் அக்கறை கொண்டவர்களாக இதை புத்திசாலித்தனம் என்றும் கெட்டிக்காலத்தனம் என்றும் நம்மை நாமே புகழ்ந்து கொண்டு இவர் தொழில் அதிபராக இருக்கின்றார் எவ்வளவு பணம் சம்பாதிக்கின்ற பாருங்கள் என்று அவர்கள் கூறுவதையும் நாம் கேட்டு அதனையே நாமும் பின்பற்ற வேண்டும். இவ்விதமாகவே நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நயவஞ்சகத்திலும் தீமையிலும் கேடுகளிலும் பிறருக்கு நம்ப வைத்து அவர்களுக்கு கேடுகளை கொண்டு நம்முடைய எண்ணங்களில் சூழ்ச்சிகளாக வைத்துக் கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரும் தகுதியாக ஆக்கிக்கொண்டு இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு கேடுகள் இருக்கின்றன. பிள்ளைகளை நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பித்துக் கொடுக்க இருக்கின்றீர்கள். அதற்கு முன்பாகவே அவர்களுடைய மனதில் நல்லது கெட்டதை அறிவிக்கக்கூடிய மாபெரும் சக்தியை இறைவன் அமைத்திருக்கின்றான். இரண்டு சிறு குழந்தைகள் இருக்கின்றன, பச்சிளம் குழந்தைகள், ஒரு வயது கூட இருக்க அல்லது 6 மாதம் 8 மாத குழந்தைகள் இருக்கட்டும், இரண்டு குழந்தைகள். ஒரு குழந்தை அடிகிறது என்றால் அடுத்த குழந்தைக்கு முகம் மாறும். ஒரு குழந்தையை அடித்தால் அடுத்த குழந்தைக்கும் அந்த பயமும் அந்த அழுகையும் ஏற்படும். அந்த அளவுக்கு மனம் இதனை செய்யக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. யாருடைய மனமும் புண்படக்கூடாது, யாருடைய உடலும் புண்படக்கூடாது என்பதை உங்களுடைய பிறந்த நாள் முதலாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றான். யாருடைய மனமும் கோணும்படி நான் பேசுகிறேனால் அது எனக்கு நிகழ இருக்கிறது, அல்லது அதே போன்ற ஒரு வேதனை நான் அனுபவித்திருக்கின்றேன் எந்த விதம் என்று எனக்கு தெரியாது. இதனை நான் முற்பகல் செய்யும் சிற்பகல் விளையும் என்று கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம், ஆனால் உணரவில்லை. பள்ளிக்கூடங்களில் செல்லும் பொழுது இதுதான் வாழ்க்கை என்று கற்பிக்கப்படுகின்றது, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அது புரியவில்லை. மனப்பாடம் செய்ய தூண்டுகிறார்கள், இன்னும் கைப்பட எழுதி அதனை நீங்கள் உங்களுடைய உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அப்பால் உங்களுடைய பழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஜடமான பழக்கமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று இருக்கும் பொழுது என்னுடைய உணர்வையும் இழக்கின்றேன், என்னுடைய உணர்ச்சியையும் இழக்கின்றேன், நான் ஒரு ஜடப்பொருளாக மாறிவிட்டேன். இதுதான் என்னுடைய முதல் கல்வி அறிவு கற்பிக்கப்படுகின்றது. எந்த ஒரு செய்தியை நாம் கேட்டாலும் சரி, அந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மை எது பொய் எது என்பதை பார்க்கக்கூடிய மனம் உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். என்னுடைய பள்ளி படிப்பில் கற்றுக் கொடுக்கப்படுவதை நான் இது எந்த விதத்தில் எனக்கு உதவும் என்று நான் கேட்கின்றேன். பணம் சம்பாதிப்பதற்கு தவிர என்னுடைய அறிவு உபயோகப்படாது. பணம் என்ற ஒன்றை நான் சம்பாதிப்பதை தவிர என்னுடைய அறிவானது கல்வி அறிவானது வேறு எதற்கும் உபயோகப்படாது. போட்டியிலும் பொறாமையிலும் நான் பெற்றவன் என்ற அந்த ஒரு தகுதியை கொண்டு பெருமையை கொண்டு நான் வெளியே வருகின்றேன். நீ படித்தவனா? இந்தந்த காரியங்களெல்லாம் நீ செய்வாயா என்று அவர்கள் பார்த்து, இவர்கள் நிச்சயமாக நல்ல தொழிலாளிகள், நல்ல கூலியாட்கள், இவர்களை வைத்துக் கொண்டால் நீங்கள் சொல்வதையும் செய்வார்கள், நல்ல அடிமையாக இருப்பார்கள். எனவே இவர்கள் இப்பொழுது இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் என்று நாம் ஒரு அடிமையான வாழ்க்கைக்காக நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் வம்சங்களையும் தயாரிக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் நம்முடைய கல்வி அறிவு. ஒவ்வொரு செய்தியும் சரியா தவறா என்று பார்க்க வேண்டுமே தவிர, இது சரிதான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நாம் கற்பிக்கப்படுகின்றோம். இதையே தான் எழுத வேண்டும், இப்படித்தான் எழுத வேண்டும், வார்த்தை பிசகாமல் எழுத வேண்டும், உனக்கு 100 மார்க் தருவேன். என்ன ஏது என்று கேள்வி கேட்கக்கூடாது. எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது எல்லா பாடங்களிலும் முன்னுக்கு பின் முரணான அவ்வளவு படிப்பினைகளும் இருக்கின்றன, அவ்வளவு விஷயங்களும் இருக்கின்றன. இது மனிதனுக்கு உதவாத நிச்சயமாக. ஒரு காலம் இதை கொண்டு நீங்கள் ஒரு மனிதனை சுகப்படுத்த முடியாது, மாறாக அது பக்க விளைவுகளையும் மேலும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது அப்படித்தான் உங்களுடைய நோய்கள் சுகமாகவும் சரியாகும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமே. நீங்கள் அதை பிடித்துத்தான் ஆக வேண்டும், இவ்விதமாகத்தான் எழுத வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீ எம்பிபிஎஸ் பாஸ் ஆக முடியாது. நான் கேட்பதோ இதற்கான விடிவு என்ன? இவ்வளவு தவறு இருக்கும் பொழுது எப்படி மனிதர்களை காப்பாற்ற முடியும்? அவர் கூறுவதெல்லாம் இந்த வகையில் நீ போன்னு சொன்னால் நீ ஜென்மத்துக்கும் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண முடியாது. ஆனாலும் சரி, இது தவறு என்பதை ஒவ்வொரு வகுப்பிலும் எம்பிபிஎஸ் 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் இதுதான். ஆனாலும் எனக்கு பிடிக்காது, ஒரு காலம் பிடிக்காது. கற்பித்துக் கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது தவறு என்பதை அறிவிக்கும் போது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்க முடியும். தவறு என்று கேட்பதை நான் ஏற்றுக்கொண்டேன், ஒரு காலம் ஆகாது. என் பெற்றோர்கள் உள்ளே நுழைத்து விட்டார்கள், அவர்களுக்காக வேண்டி நான் படித்து வெளியேற வேண்டும். ஆனாலும் ஒரு காலம் இந்த வைத்தியம் எனக்காக. அந்த வைத்தியத்தை படித்து முடித்துவிட்டு வந்த பிறகு என் பெற்றோர்கள் எவ்வளவு சம்பாதிக்கின்றான், எவ்வளவு பெயர் இருக்கின்றது, நமக்கு எவ்வளவு பெருமை இருப்பதுன்னு பார்த்தார்களே தவிர, அதற்காக உடன்பட வேண்டியதாக இருக்கின்றது, சம்பாதிக்க வேண்டும். இருந்தாலும் மனதில் இது வேண்டாம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் உங்களுக்காக நிறைவேறும். வெளிப்படையாக நீங்கள் எது செய்தாலும் சரி, நிர்பந்தத்திற்காக எது செய்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எதை கொண்டிருக்கின்றீர்களோ அதை விட நான் வெளிப்படையாக என்னுடைய மருத்துவ அறிவை உபயோகித்துக் கொண்டு நான் ஈட்டிக் கொண்டிருக்கிற சம்பாத்தியம் இருக்கின்றதே, இது எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி பயன்படாது. அடியம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற சத்தியத்துக்கு முன்பாக அது உங்களை மிகைக்கும். அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை விட மாபெரும் ஆற்றல் மிக்கது, அழகும், உங்களுக்கு பெரும் ஆதரவும் படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை அந்த நேரம் வரும்போது அறிய முடிகின்றது. இதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வகுப்பு, அதாவது நீங்கள் எதனை உங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றீர்களோ அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பயத்தை இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். அது உங்களுடைய பயம் அல்ல, ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்ன ஏது என்ற அந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்காது என்பதை, எவ்வளவு நீங்கள் பணம் வைத்திருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்காது, உங்களுடைய மனம் அமைதியாக இருக்காது, இருக்க முடியாது என்பதை அறிவிப்பதுதான். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் கொள்ளாமலேயே உங்களுக்கு மறைவாக அறிவிக்கப்படுகின்றது உள்ளட்சம். அதில் எச்சரிக்கை இருக்கின்றது, நீங்கள் போகும் பாதை இந்த எல்லைக்குத்தான் உங்களை அழைத்துச் செல்லும். அச்சம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது உருவமாக நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு காலத்தவணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அதன் மீது தெரிஞ்சுவிடுங்கள். அது நிகழ்வதற்கு முன்பாகவே ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் அந்த நோய்க்கு காரணம் என்ன என்று கேட்பீர்கள். காரணம் இதுதான் என்று கூறுவது உண்மையாக இருந்தால் நோயை நீக்கிவிடலாம். காரணம் தெரியவில்லை என்றால் நோயை நீக்க முடியாது. அப்படியானால் இன்று எனக்கு சில பத்தியங்கள் கொடுக்கின்றார்கள், இதன் காரணமாக, இந்த உணவின் காரணமாக, இந்த உணவின் காரணமாக, இதையெல்லாம் நீங்கள் நீக்கிக் கொண்டால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அதை நீக்கிக் கொண்டாகிவிட்டது, போகவில்லை, இன்னமும் அது என்னோடு ஒட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தெளிவாக அறிகின்றோம், நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை. உணவில் மட்டுமல்ல, எண்ணத்தின் அளவிலும் அங்கும் உணவு வேண்டும், சீரான எண்ணம் வேண்டும், எனக்கு அங்கு உண்மை வேண்டும், சத்தியம் வேண்டும், அந்த எண்ணம் சத்தியமானதுதான். பொய்யான எண்ணத்தை வைத்துக் கொண்டு நான் நாளைய வாழ்க்கையை நான் தொடங்கும் பொழுதும் அதில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுதும் பல எச்சரிக்கைகள், பல தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. சத்தியத்தின் முன்பாக தடங்கள் இல்லை. சத்தியத்துக்கு முன்பாக உங்களுக்கு சோதனை உண்டிய தவிர, சிறு சிறு சிறுகை கஷ்டம் உண்டிய தவிர, பெரும் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக உருவாகாது. நான் நிச்சயமாக நாளைக்கு நன்றாக இருப்பேன் இந்த குணங்களின் காரணமாக என்றுதான் என்னுமே தவிர, எனக்கு ஒரு பெரும் பாதிப்பு, எனக்கு ஒரு பெரும் நஷ்டம் ஏற்பட இருக்கின்றது, இழப்பு ஏற்பட இருக்கின்றது என்று ஒரு காலம் அதனை நம்பி நாம் ஒரு காலம் பயப்பட மாட்டோம். ஆனால் நல்ல நிலையை சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நிறைய சம்பாத்தியம் வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அஞ்சுகின்றோம். இந்த அச்சம் நாம் அஞ்சவில்லை, இறைவன் கற்பிக்கின்றான். அதற்கு முன்பாகவே நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் பொழுது, உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஈடுபடும் பொழுது தவறான சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு அறிவிக்கும் விதமாக எச்சரிக்கை வந்திருக்கின்றது. நீங்கள் தவறு செய்கின்றீர்கள், ஏமாற்றுகின்றீர்கள், நயவஞ்சகம் செய்கின்றீர்கள், பொய்யானதை நீங்கள் மக்களுக்கு அறிவித்து நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக இருக்கின்றீர்கள், இது உதவாது என்று பல வகைகளிலும் நமக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். என்ற போதிலும் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அதை அலட்சியப்படுத்தியவர்களாகவும் கவனக்குறைவாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றளவும் கூட உள்ளட்சம் இருக்கிறது, காரணம் தெரியாது. நோய்கள் இருக்கிறது, காரணம் தெரியவில்லை. மன உளைச்சல்கள் இருக்கின்றன, காரணம் தெரியவில்லை. தூக்கம் இல்லை, காரணம் தெரியவில்லை. அஜீர்ணம் இருக்கிறது, காரணம் தெரியவில்லை. ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுதெல்லாம் காரணம் தெரியவில்லை. அதாவது இதற்கே இதனை நான் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழி எனக்கு இல்லை என்பது பொருளாக இருக்கும், நம்முடைய அர்த்தமாக இருக்கின்றது. அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், துன்பங்களோடு துன்பங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, இதனை எவ்வாறு நீக்கிக் கொள்வது என்பதை நான் அறிபவனாக இல்லை. நான் தேடுகின்றேன், எங்கு தேடுகின்றேன், என்னுடைய மனதில். இப்பொழுது காரணம் தெரிந்தால் தவிர உங்களுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீங்கப் போவதில்லை என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். எந்த கஷ்டம் கட்டணும், இதுக்கு என்ன காரணம், நான் என்ன பாவம் செய்தேன், இதுவும் கூடவே வரும். நிச்சயமாக அது சத்தியமானது தான். உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். என்ன புரிகிறதோ காரணம் தெரியவில்லை, எனவே பாவங்களுக்கு காரணம் தேடாதீர்கள், என் பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டுமே என்று அந்த எண்ணம் கொள்ளுங்கள். யாரிடம் என்பது பிறகு பார்ப்போம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என் பாவங்கள் யாருக்கு தெரியும், எனக்க மற்றவர்களுக்க. ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு பாவங்களும் அவரவருக்கு தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக தெரியும். ஒரு துன்பம் வரும்பொழுது அப்பொழுதும் நான் என்னுடைய பாவங்களை வெளியே சொல்லிவிட்டால் என்னை யாரும் மதிக்க மாட்டார்களே, எனவே அவர்கள் என்னை மதிக்கும் விதமாக நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே தவிர, உள்ளத்தில் எவ்வளவு அசிங்கங்களையும் மானக்கேடுகளையும் வைத்திருக்கின்றேன் மன இச்சைகளாக என்பதை நான் அறிவிக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு தெரியும் எவையெல்லாம் உங்களுக்கு நன்மதிப்பை பெற்றுத்தராதோ அவற்றையெல்லாம் எனக்கு ஆகமானதாக நான் ஆக்கிக்கொண்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, தெரிந்தே இதற்கான கூலியை நான் அனுபவிக்கூடிய நேரம் வரும்பொழுது அப்பொழுதும் என்னுடைய மானக்கேடுகளை மறைத்து நான் மற்ற மனிதர்கள் முன்பாக இழிவானவனாக கருதப்படக்கூடாது, ஆகவே நான் யாருக்கும் என்ன பாவம் செய்யவில்லையே என்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் பகிரங்கமாக சொன்ன போதிலும் உள்ளத்தில் அச்சம் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துவிடு. என் மனதில் இருக்கக்கூடிய மானக்கேடுகளையும் மனச்சைகளையும் நான் வெளியில் சொல்ல முடியுமா? ஆனால் இருக்கிறது அல்லவா, அது நீங்க வேண்டும் என்று ஏன் என்றவில்லை. இப்பொழுது முதலாக என்னுடைய மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். இது மனம் என்பது பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இல்லாத காரணமாக நான் அதை தூய்மைப்படுத்த முடியாது, ஆனாலும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கின்றதே, அந்த வேண்டும் உங்களுடைய வேண்டுதலாக அமைய வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் நன்மையை வேண்டும் என்று விரும்புங்கள், தீமையை வேண்டாம் என்றும் வேண்டுங்கள். வேண்டாம் என்பதும் வேண்டும் என்பதும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமானது. எதனை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அல்லது அதனை வேண்டும் என்று நான் கேட்பதற்கு எனக்கு தெரியவில்லையே என்று இருக்கும் பொழுது எதனை வேண்டாம் என்பது இருக்க முடியும். அந்த வேண்டாம் என்பதும் உங்களுடைய பிரார்த்தனையுடைய நேரடியான பிரார்த்தனையுடைய வழியாகும். இன்னும் மேலானது நான் அதனுடைய காரண காரியங்கள் அறிந்திருப்பேனால் இந்த காரண காரியங்கள் காரணமாகத்தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இறைவனுக்கு தெளிவாக்கும் பொழுது இது வேண்டாம் என்று நான் விரும்புவேன். சுகமான பாதை எனக்கு வேண்டும், நயவஞ்சகம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும், துரோகம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்பும் பொழுது நிச்சயமாக இறைவன் அதை உங்களுக்காக அங்கீகரிப்பனாக இருக்கின்றான். இறை உணர்வாக இருக்கின்றது. நன்மை தீமையை பிரித்து பார்க்கும் பொழுது அது இறை உணர்வாக இருக்கின்றது. இறைவன் நம் மீது நிச்சயமாக கருணை கொண்டிருக்கின்றான், நமக்கு நல்லதை புகட்டிக் கொண்டிருக்கின்றான். எச்சரிக்கையும் அதில் இருக்கின்றது, தீமைகளின் பக்கம் சார வேண்டாம். இப்பொழுது என்னால் தீமைகளிலிருந்து விலக முடியவில்லை. ஒவ்வொரு எண்ணத்தின் போதும் நான் தவறு செய்கின்றேனோ என்ற அந்த எண்ணம் எனக்கு ஏற்படும். அந்த எண்ணத்தின் போது நாம் இறைவனை நினைக்கின்றோம், மன்னிப்பவனே என்று மன்னிக்கப்பட்டு அந்த நேரத்தில் நமக்காக ஒரு நல் உணர்வு, ஒரு அமைதியான உணர்வு கொடுக்கப்படுகின்றது. அமைதி உணர்வு என்பது நல்லுணர்வாக இருக்கின்றது, இறைவனை வந்துள்ள நற்செய்தியாக இருக்கின்றது. எப்படி நான் பாவம் செய்யும் பொழுது நான் என்ன பாவம் செய்கின்றேன் என்று எனக்கே தெரியவில்லையோ, ஒரு கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கும் பொழுது எனக்காக ஏன் இந்த கஷ்டம் வேதனை வந்தது என்று தெரியவில்லையோ, அதை போன்றே உங்களுக்கு ஒரு சுகமான உணர்வு அங்கு நற்செய்தியாக உங்களுக்கு அளிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் அமைதியாக இருக்கும் நேரமெல்லாம் எங்கிருந்து எனக்கு இந்த அமைதி வந்தது என்று நான் கேட்பதில்லை. ஆனால் அந்த அமைதி கெட்டாலோ, ஏன் கெட்டது, எங்கிருந்து கெட்டது என்று கேட்கின்றோம். எவ்விதம் நாம் உணர்விழந்து விட்டோம், நம்முடைய தேவைகளின் மீது நாம் உணர்விழந்தவர்களாக, இங்கு எந்த நன்மையையும் நான் உணராதவனாக அலட்சியப்படுத்தி கொண்டிருந்ததன் காரணமாக படிப்படியாக உணரக்கூடிய தன்மை நமக்கு அற்றுப்போய்விட்டது. எச்சரிக்கையை நாம் புறக்கணித்து விட்டோம். சத்தியத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை அவ்வளவும் பெரும் அத்தாட்சிகள். எங்கிருந்து நாம் கல்விக்கப்படுகின்றது நான் கெட்டவன் தான் என்பதை, நான் வழிகேட்டில் இருக்கின்றேன், அது எனக்கு அவசியமாகவும் தேவைப்படுகிறது என்றெல்லாம் எண்ணிக் கொண்டிருக்கின்றேனே, இது எவ்விதம், ஏன் நான் அதை நீக்கொள்ள மாட்டேன் என்கின்றேன். ஏனென்றால் இதற்கும் அதிகமாக இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த நற்பண்புகளை உங்களுக்கு ஊட்டக்கூடிய எச்சரிக்கையும் நற்செய்தியும் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்று எனக்கு அறிவிக்கப்படும் பொழுது என் மனச்சிகளின் மிகுதியின் காரணமாக நான் அதை புறக்கணிக்கின்றேன். அந்த நேரத்தில் எனக்கு உடலில் எந்த கஷ்டமும் இல்லை, உள்ளத்தில் எந்த விதமான நாளைய விஷயத்தை பற்றிய ஒரு பயமும் இல்லை. ஒரு சொற்ப காலத்தை நமக்காக அனுமதிக்கின்றான். இதற்குள்ளாக நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே நீங்கள் உணர்ந்து வேண்டாம் என்று திரும்புங்கள். எந்த நன்மையும் உங்களிடமிருந்து இல்லை, ஒவ்வொரு நன்மையும் என்னிடமிருந்து, ஆனால் ஒவ்வொரு தீமையும் உங்களிடமிருந்து. நிச்சயமாக நீங்கள் கேள்விகளுக்குரிய கேட்கக்கூடிய அந்த நாளில் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம். இப்பொழுது உங்களுடைய மனதில் நல்ல சுகமாக இருக்கிற நிலையில் மனைச்சேவையின் பக்கம் போகும் பொழுது இது தவறு என்று இறைவன் அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, நான் தவறு செய்வர்கள் இருக்கின்றேன், என்னை நீ மன்னிப்பாயாக, உன்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய ஆற்றலானது தீமையை எதிர்க்கக்கூடிய சக்தியற்றது. கெட்ட உணர்வுகளுக்கு மாற்றமாக நான் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு அந்த தகுதியும் இல்லை, அதை எதிர்க்கக்கூடிய திராணியும் இல்லை, நீ என் மனதை மாற்றி அமைத்தால் தவிர. பெரும்பாலும் நாம் அந்த மனம் மாறிவிடக்கூடாது என்று நாம் நம்புகின்றோம், விரும்புகின்றோம். இந்த சுகபோகங்களிலிருந்து நான் விளைவிடக்கூடாது, இந்த மனச்சிகள் எனக்கு வேண்டும், இந்த கேடுகள் எனக்கு வேண்டும், மானக்கேடுகள் தான் என்னுடைய அந்தரங்கமான தேவையாக இருக்கின்றது, அந்த தேவைகளை நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். எனவே அங்கு பிரார்த்தனை நமக்கு இல்லை. சீர்கேடுகள் அதிகமாகின்றன என்ற உள்ளத்தில் நன்மைக்கு பதிலாக தீமைகளை நான் அதிகமாகவே விரும்புகின்றேன், அதனுடைய விளைச்சல்களை நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக அங்கு உங்களுடைய இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றான். எந்த பாதையை நோக்கி உள்ளம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்பதை அவன் கவனிக்கின்றான். இப்பொழுது உங்களுக்கு நல்ல உணர்வோடு கூடிய எச்சரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு தவறும் மானக்கேடாக மறைவாக நான் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு விரோதமாகவும் நயவஞ்சகமாகவும் துரோகமாகவும் நான் பகைமை உணர்வும் குரோத உணர்வும் அல்லது இச்சை கொண்டவனாகவும் வாடும் அந்த நேரமெல்லாம் நான் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இது தவறாகும். என்னுடைய மனச்சைகளிலிருந்து நான் விலக முடியாது. அவ்வளவு தூரத்திற்கு அது கெட்ட உணர்ச்சிகளையும் அதீதமான உணர்ச்சிகளையும் அதீதமான அந்த சுகத்தையும் அற்பமான அந்த சுகத்தை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நீங்கள் விலகப் போவதில்லை. உங்களுடைய இறைவனம் திரும்புங்கள், வேண்டாம். அப்படி திரும்பும் பொழுது முழுமனதோடு திரும்புங்கள், வேண்டாம் என்று அலைமுறையாக திரும்ப வேண்டாம். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் கண்புறமிருந்துள்ள உங்களுக்கான எச்சரிக்கையும் நல்லதேசமும் நல் உணர்வும் மனதின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைகின்றது. நாளைய வாழ்க்கை உங்களுடைய மனதின் அடிப்படையை கொண்டிருக்கின்றது, உங்களுடைய அறிவின் அடிப்படையை கொண்டது அல்ல. உங்களுடைய அறிவின் அடிப்படையை கொண்டு நாளைக்கு உங்களுக்கு வறுமையும் நோயும் நிச்சயமாக வரும். அதை பற்றிய உள்ளச்சம் எப்பொழுது இருக்கிறது அது சத்தியம்தான், அதில் மாற்று அபிப்பிராயம் இல்லை. எதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றோம்? இரண்டு விஷயங்களை பற்றி, ஒன்று வறுமை, மற்றது நோய். இந்த ரெண்டை கொண்டு மட்டும்தான் உங்களை அவன் நேர்வழிப்படுத்த விரும்புகின்றான். இதை கொண்டு முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொரு நாளும் இன்று கழிந்து கொண்டிருக்கின்றது. அதில் உள்ள ஒரு சிறு பாகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் உடல் குறைகளாக. இன்னும் வறுமையுடைய ஒரு சிறு பாகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சில நெருக்கடியான பட்ஜெட் வாழ்க்கையோடு. இது அதிகமாக கூடாது. இன்னும் எத்தனை காலத்திற்கு நான் உழைக்க முடியும் என்றும் உங்களுக்கான ஒரு எண்ணம். நாளைக்கு நான் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகும் பொழுது, விடுதலை ஆகும் பொழுது எனக்கு பென்ஷன் கிடைக்கும், அது போதாது. நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மருமகன்கள் வந்துவிட்டார் அல்லது மருமக்கள் வந்துவிட்டார், அவர்கள் என்னை கவனிப்பார்களா தெரியாது. என்னுடைய மனைவி எனக்கு உதவி செய்யுமா, நான் உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பேனா, அல்லது இரண்டு பேருமே உதவி செய்வர்களாக இருப்போமா என்று தெரியாது. அந்த நேரத்தில் எந்த அளவு எந்த விதமான நோய்கள் என்னை பிடிக்கும் என்பதும் தெரியாது. இவ்வளவு எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இப்படி இருக்கக்கூடிய உடல் தெம்பையும் திராணியையும் கொண்டு நாளைய வாழ்க்கையை நான் அவமதிக்கின்றேன், அலட்சியப்படுத்துகின்றேன், இது பெரும் குற்றமாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் நாளைய வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளச்சமும் அவனிடமிருந்த எச்சரிக்கையும் அந்த உள்ளத்தில் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் யாரையும் நம்பி வாழ முடியாது. ஏனென்றால் இப்பொழுது முடிந்தால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொடர் தொந்தரவுகளாக நாளைய வாழ்க்கையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிகப்பெரும் துன்பங்களுக்கு முன்பாக ஒரு சொற்பமான வேதனையை சமீபமாகவே நாம் இப்பொழுது நம்முடைய உடலோடும் உள்ளத்தோடும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே, இதனை நீக்கிக் கொள்வதற்கு வழியை தேடுங்கள். முடியுமா பார்க்கலாம். இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதையும் கேளுங்கள், உங்கள் அன்றைய காண முடியாது. அப்படியானால் இது அதிகமாகிக் கொண்டிருப்பதையும் ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது எங்கே போய் முடியும் என்ற பயம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் யாரிடம் போய் உதவி தேடுவீர்கள்? இன்றளவில் சொற்பமாக இருக்கக்கூடிய சின்ன வேதனை மனதளவிலும் உடலளவிலும் உங்களால் நிகழ்ச்சி செய்து கொள்ள முடியவில்லை. உங்கள் கண் முன்பாக இதனுடைய உச்சகட்ட வேதனையை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், உச்சகட்ட வறுமையை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களால் தீர்க்க முடியாது. நீங்கள் ஒரு கட்டுக்கப்பான சமுதாயமாக வைத்துக் கொண்டு உங்களுக்கு அரசாங்கம் இருக்கின்றது, அந்த அரசாங்கம் உதவி செய்யாது. நீங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அந்த அரசாங்கம் உங்களிடமிருந்து அவ்வளவு வேலையையும் அவ்வளவு பொருளையும் பிடுங்கிக் கொள்ளும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு அம்சமாக உங்களுடைய வறுமையையும் நோய்வாய்ப்படுவதையும் நீங்கள் அடையும் பொழுது எந்த அரசாங்கம் உதவி செய்யப் போவதில்லை. எவ்விதம் நீங்கள் உங்களுடைய டாக்டர்களை நம்புகின்றீர்களோ அந்த டாக்டர்களுக்கு தாங்களே நோயாளிகள் என்று தெரிந்த பிறகும் நாம் அவரிடம் செல்கின்றோம். அந்த நோயாளிகளிடம் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டால், எனக்கு ஒன்றுமே கிடையாது, இருக்கக்கூடிய பணமும் எனக்கு இல்லாமலாகி நான் கடனாளியாகவும் ஆகி என் வீடுகளும் ஜப்தி செய்யப்பட்டு நான் வெளியேறிவிட்டேன். எவ்விதமாக என்னுடைய உள்ளத்தை நான் இப்பொழுது பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் இன்று அறிய இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புவதன் காரணமாக அத்தியாயம் 46:1 பயபக்தியாளர்களுக்கு உயிரளிப்பதாகும். எனக்கு உள்ளட்சம் இருக்கின்றது நாளைய வாழ்க்கையை பற்றி. அந்த உள்ளட்சம் இறைவனால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது, அது மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. மனம்தான் நாளைய வாழ்க்கையினுடைய அறிகுறி என்பதை இன்று அறிய வேண்டும். மனதில் உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய உறுதியான எச்சரிக்கை அல்லது நல்லுபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நல்லுபதேசம் என்னவென்றால், எந்த ஒரு நன்மையும் நீங்கள் உங்களிடமிருந்து தேடி கண்டுபிடிப்பவர்கள் இல்லை, அவன் உங்களுக்கு அறிவித்தால் தவிர. எச்சரிக்கை என்னவென்றால், கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தில் அச்சம் கொள்ளும் பொருட்டு நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சுகவீனமும் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு வறுமையும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. எனவே நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய மனம் அதிலிருந்து உங்களுடைய உடல் சம்பந்தமான வாழ்க்கை என்பதை தெரிய வேண்டும். அது இல்லாமல் உடல் சுகத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது இறைவன் உங்களுக்காக உங்களை படைக்கும் போது விதித்திருந்தானே. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் உங்களுக்கு சுகம் உண்டு. இதற்கிடையில் நீங்கள் தவறும் பொழுது யார் இறைவனுடைய உதவியை நாடியவர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கை பற்றி பயந்தவர்களாகவும் பணிவோடும் இறையற்றத்தோடும் பிரார்த்தனையோடும் வேண்டுகளோடும் இருக்கின்றார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக அவர் கண் முன்பாக காட்டப்படும். அந்த நாளில் இறைவன் உபயோகப்பட மாட்டான், இறைவனை கூப்பிட முடியாது, உங்களுக்கு நற்செய்திகள் மறுக்கப்பட்டுவிடும். அன்று நாம் நம்பிக்கை எழுந்தவர்களாக ஆகிடுவோம். இன்று ஒரு சொற்பகாலம் நமக்கு நன்மை, நாளைக்கு நமக்கு உண்டு என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சில கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சரியா போயிடும் நான் நம்புறேன். அந்த நம்புறது என தெரியுமா, இறைவன் அறிவித்த அந்த வாக்கை நீங்கள் நம்புகின்றீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு அது போகும் என்பதை உங்கள் நம்பிக்கை கிடையாது, நாம் போக முடியாது, உங்களுக்கு அந்த அறிவும் கிடையாது. இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கக்கூடிய அந்த ஒன்றுக்கு நல்லறிவை அவன் அதிகமாக புகற்றுவான் தன்புறமிருந்து. அந்த உணர்வின் மூலமாக நீங்கள் எது கேடு என்பதை உணர முடியும், காரண காரியங்களை அறிய முடியும். அப்பொழுது நீங்கள் திருந்துவதற்கு வழி இருக்கிறது. அதற்கு முன்பாக நான் திருந்து விடுவேன் என்ற பேச்சுக்கிடமில்லை. நாளைய வாழ்க்கையில் என்னுடைய பயம் இருக்கும் காலமெல்லாம் எனக்கு அறிவு இல்லை நாளைய வாழ்க்கையில் நுழைவதற்கு என்பதை அன்றீர்கள். சமாளித்துக் கொள்வேன் என்று எண்ண வேண்டாம், இன்னும் கெட்ட வழிகளை நீங்கள் சம்பாதிப்பீர்கள், கெட்ட வழிகளில் முயற்சிப்பீர்கள், அதற்கு இன்னும் மிகப்பெரும் கேடு. என்னோடு நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய சந்ததிகளும் துன்புறும், எனக்கும் என் குடும்பத்திற்கும் நான் நஷ்டம் அளித்துக் கொண்டு அவர்களையும் இதில் நான் ஈடுபடுத்துவேன். நான் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் வாழ்க்கை என்பதை அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். நீ நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்றும் நாம் கற்பிப்போம். எதனை சம்பாதிக்க வேண்டும்? பணத்தை எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், பிச்சை எடுத்தாவது சம்பாதிக்க வேண்டும். இவையெல்லாம் நாம் கற்பித்துக் கொடுப்பது. நீங்கள் பல பேரை மிதித்து வந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு முக்கிய வாழ்க்கை என்று கூறுவார். பிறருடைய நஷ்டத்தில்தான் உங்களுடைய லாபம் என்று கூறுவார். பிறருடைய கஷ்டத்தில்தான் உங்களுடைய சுகம் என்று கூறுவார். எவ்வளவு அசிங்கமான கெட்ட வார்த்தைகள்! பிறரை ஏமாற்றுவதுதான் உங்களுடைய திறமை என்று கூறுவார். அவ்வளவும் தவறு என்று தெரியும். இந்த வழிமுறைகள் இல்லாமல் ஏமாற்றுவதும், பிறரை மிதிப்பதும், பிறரை நயவஞ்சகமாக பாதிப்பதும், ஏமாற்றுவதும், இன்னும் துரோகங்களும் விரோதங்களும், இதுதான் வாழ்க்கை என்று கூறக்கூடியதை இன்றும் நாம் நம்புகின்றோம். அந்த வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாளைய வாழ்க்கையை பயத்தை அறிவிக்கின்றான், அதனையும் வளர்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் மனம் என்பது அருவமானது, உடல் என்பது உங்களுடைய வாழ்க்கை என்பது, இந்த உலகம் அவ்வளவும் படைக்கப்பட்டவை, அவ்வளவோடும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இது அவ்வளவுமே சத்தியத்திற்கு விரோதமானது, அழியக்கூடியது. உங்களுடைய உடல் உறுப்புகள் எப்படி அழியுமோ, அடித்து கொண்டிருக்கின்றதோ, வயதாகிக் கொண்டிருக்கின்றதோ, அது தன்னுடைய நிலையை இழக்குமோ, அதே போன்று இருக்கக்கூடிய பார்வைக்குரிய அவ்வளவு இயற்கையான படைப்புகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன. அவை ஒரு நாள் உங்களுடைய நெருக்கத்தை விட்டும் விலகிவிடும், அது தானே மடிந்துவிடும், நமக்கு இல்லாமலும் ஆகிவிடும். அந்த குறிப்பிட்ட காலம் இவையெல்லாம் இருக்கின்றனவே, இவற்றில் இப்பொழுது பழங்களும் இல்லை, பூக்களும் இல்லை, கூடிய விரைவில் இலைகளும் இருக்காது. முட்டை மரமாக ஆவதற்கு முன்பாக இன்று நாம் திரும்புகின்றோம். எனக்காக படைக்கப்பட்டதுதானே இந்த இயற்கையெல்லாம். நாங்களும் தோட்டத்தை அமைத்துக் கொள்கின்றோம். இயற்கை புய்ப்பித்துக் கொள்வதன் காரணமாக, நேரில் இல்லாத காரணமாக நான் தோட்டத்தை நான் உழைக்க வாங்குகின்றேன், இந்த தோட்டத்தை நான் அமைக்கின்றேன் என்று கூறுகின்றோம். உங்களுடைய தோட்டம் எந்த மண்ணில் எது விளையும் என்பதை தெரியாமல் கண்ட மண்ணில் கண்டதையும் போட்டு நான் விளைவித்துக் கொண்டு இது ஒரு தோட்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் போடக்கூடிய உங்களுடைய பழங்களோ, உங்களுடைய தானியங்களோ அங்கு அதற்குரியது இல்லை என்று இருக்கும் பொழுது எந்த நிலை ஏற்படும் நமக்கு? ஆனால் அங்கு விளைந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு குழந்தை இல்லை, நான் குழந்தையை நான் தத்தெடுத்துக் கொள்கின்றேன், அது என் குழந்தையா? இருந்தாலும் நம்மை நாமே பயப்பித்துக் கொள்கின்றோம், அது என் குழந்தையை போன்று என்று. ஒரு காலம் இல்லை, உங்களுடைய எண்ணம் சீர்குலையக்கூடாது, உங்களுடைய மனம் தடுமாறக்கூடாது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது இறை வழி வாழ்க்கையினுடைய முதல் பகுதி. உங்களுடைய உடல் வாழ்க்கையை, பொருள் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை, அறிவை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை, இன்று வாழ்ந்தால் போதும் என்ற அந்த வாழ்க்கையை, இன்று வாழக்கூடிய வாழ்க்கையை மிச்சம் வைத்து நாளைக்கு நான் வாழ்வேன் என்ற இறந்த கால வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு கொண்டு போய் செத்த பிணங்களாக நாம் வாழப்போகின்றோம் என்ற அந்த ஜடம் போன்ற வாழ்க்கையை நீங்கள் விரும்ப வேண்டாம். இன்று முதலாக உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை இறைவன் படைக்க வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு உங்களுடைய வானங்கள் அடிபணிய வேண்டும். மனமும் பார்க்க முடியாது, வானங்களில் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்க முடியாது. உடலை பார்க்க முடியும், மனத்திலிருந்து விளைந்தது இந்த உடல், இந்த உடலை பார்க்க முடியும். ஆனால் இந்த வெளிப்படையான இயற்கையான பொருள் இருக்கின்றனவே, தாவரங்களும் தானியங்களும் பூக்களும் பழங்களும் காய்கறிகளும் காலணிகளும், இவையெல்லாம் வானங்களிலிருந்து இறக்கப்பட்டது என்பதையும் அறியுங்கள். வானங்களிலிருந்து மனதிற்கு மறைகின்றது, வானங்களிலிருந்து இந்த பூமியிலும் விளங்குகின்றது. உங்களுடைய படைப்புகளாக, உங்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கான படைப்புகளாக. காற்று இல்லை என்றால் இந்த இயற்கையில் ஏதேனும் ஒன்றை பார்க்க முடியுமா? இது வானங்களிலிருந்து இறங்கியதா அல்லது பூமியிலிருந்து இந்த காற்று இல்லாமல் இவை எல்லாம் வளர்ந்ததா என்று கேட்டார். உங்களுடைய பதில், வானங்களிலிருந்து இறங்கியது. தண்ணீர் வானங்களிலிருந்து இறங்கியதா அல்லது பூமியின் நீரை பாய்ச்சி இவற்றை எல்லாம் நீங்கள் வளர்த்தீர்களா என்று கேட்டால், இல்லை, வானத்தினுடைய சுத்தமான ஈரத்தினுடைய காரணம், அந்த ஈரத்தினுடைய அந்த அந்த ஆற்றல் இவற்றை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. மழை பெய்யவில்லை, அதன் மீது குளிர்ச்சி இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த குளிர்ச்சியை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தாவரம் வளரும் பொழுது நீங்கள் தண்ணீரை ஒட்டி கொண்டிருப்பீர்கள், தண்ணீரை கொண்டு வளர்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய எண்ணம் தவறு. என்னுடைய அறிவு என்ன கூறுகின்றதோ அது தவறு என்பதை முதலில் அறிய வேண்டும். என்னுடைய உள்ளம் என்ன கூறுகின்றதோ அதற்கு உங்களுடைய அறிவை கொண்டு வழி இல்லை, ஆனால் அதுதான் சத்தியம் உங்களை வாழ வைக்கப் போகின்றது. வானங்களிலிருந்து உங்களுக்கான பாக்கியங்கள் இறங்கி இருக்கின்றன, உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் அதை கொண்டு வளர்ச்சி வரும் என்பதை அறியுங்கள். தானியங்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அதில் பூச்சிகள் இருக்கின்றன. பூச்சிகளுக்குரிய தானியங்கள் என்று ஏன் தெரியவில்லை? பூச்சி மருந்தை அடித்துவிட்டு பூச்சிகளுக்கு விரோதமாக நாம் அந்த விஷயங்களை சாப்பிட்டுக் கொண்டு இது தானியம் இது உணவு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இஸ் அ ஸ்லோ கில்லர், ஸ்லோ பாய்சன். படிப்படியாக நம்முடைய உடலானது நலிந்து போய் கொண்டிருக்கின்றது, மனமும் மெலிந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நான் உணவை சாப்பிடுகின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றது, அந்த உணவில் பூச்சிகள் பற்றுக் கொண்டிருக்கின்றன. இது மனிதனுக்குரிய உணவா பூச்சிகளுக்குரிய உணவா? உங்களுக்கு முன்பாகவே அது தொட்டுவிட்டன. ஏன் அறியவில்லை? காரணம், அந்த தானியம் போன்று இருக்கின்றது, இவ்வளவுதான். அதுக்குள் என்ன இருக்கின்றது? அதை நாடி எது வந்திருக்கின்றது? நீங்கள் அதை நாடி போகின்றீர்கள். பூச்சி எடுத்து போட்டு போட்டுக்கொண்டு அதை நீக்கிவிட்டு நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள். அறிய வேண்டும். இதனை நீங்கள் நீக்கிக் கொள்வார்களா? இல்லை. மருந்தை தெளித்து இன்னும் விஷமாக்கித்தான் உங்களுடைய உணவை உண்ண மாட்டேன். தவிர அந்த பூச்சிகளை நீக்கிவிட்டு கொதிக்க வைத்து அதை நீரில் நீக்கிவிட்டு பிறகு சாப்பிட்டாலும் ஓரளவுக்காக வீரோட்டம் இருக்கும். அதில் அதையும் நீக்கும் விதமாக மருந்தை அடித்துவிட்டு பூச்சிகளை நான் அழித்து விட்டேன். பாருங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றது. அவ்வளவும் விஷயம் என்பதை கூட தெரிஞ்சிருந்த மறுக்கக்கூடிய இந்த பெருமையை விட்டு விலகாத வரையில் நமக்கு இதனுடைய அனுகிரகம் இல்லை. மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த மனம் வானத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. இந்த உடலானது ஐந்து புலன்களும் பூமியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. இந்த பூமி ஒவ்வொரு விளைச்சலையும் இந்த உடலுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த உடல் இந்த வளர்ச்சி பூமி இதோடு கலந்திருக்கின்றது. நாம் ஒரு கால்நடைகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனம் என்ற ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரதானமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருந்து எனக்காக விளைய வேண்டும் என்ற உடல்களுடைய விலை இருக்கின்றதை விட இந்த விளைச்சல்களை கொண்டு பூமியில் விளைச்சலை கொண்டு கொண்டு என்னுடைய உடல் நலிந்து கொண்டிருக்கின்றது, மெலிந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய சுகவீனம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், வானங்களில் இருந்து எனக்காக எதுவும் விளங்கவில்லை. ஏனென்றால் இறக்கப்பட்ட சத்தியத்தை நான், வானங்களில் இறக்கப்பட்ட சத்தியத்தை நான் எனக்காக அமைத்துக் கொள்ளாமல், அதை நான் அலட்சியப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருந்து தவறி அலட்சியப்படுத்தினேன், அலங்கோலப்படுத்தினேன். எனக்கு எல்லாம் தெரியும். எந்த ஒன்றும் தண்ணீர் முதற்கொண்டு குளோரின், அந்த குளோரின் இருக்கக்கூடியதுதான் அவ்வளவு நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளும் அங்கிருந்து ஆரம்பிக்கின்றன. நீங்கள் அதனை உங்களுக்கு ஏற்புடையதாக நீங்கள் ஆக்கிக்கொண்டீர்கள். கற்பிக்கப்பட்டது அவ்வளவுதான். கற்பித்து கொடுப்பது என்பது சொந்த புத்தியை நீக்கிவிட்டுத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது சாதாரணமாக ஏறாது, உருப்போட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இவை அவ்வளவும் என்னுடைய கேடுகளாக இருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையில் நான் வளர்ந்து வந்த கற்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட கேடுகள் வழி வழியாக அம்சங்களாக இனியும் அப்படிப்பட்ட கேள்விகளை தான் நாம் பெற்றெடுப்போம். பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி அங்கிருந்து அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளை தான் நாம் நம்முடைய குழந்தைகளை கற்றுக் கொடுப்போம். எனவே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அனுப்புவதற்கு முன்பாக அவர்களுக்கு நல்லறிவையும் பிரித்ததிலையும் உறுதியாக கற்றுக் கொடுத்து தீமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து தான் நீங்கள் அனுப்ப வேண்டுமே தவிர அங்கு போய் எல்லாம் கற்றுக்கொண்டு நான் கற்பிப்பதற்கு எதுவுமே இல்லை, நான் பெற்றுக்கொள்வதோ சரி கற்றுக்கொடுப்பவர்கள் அவர்கள் அவ்விதமாக அல்ல. இறைவன் அந்த குழந்தைகளுக்கு முதல் முதலில் அவ்வளவு ஞானங்கள் அளித்திருக்கின்றான். எது சரி எது தவறு என்பதை பிரித்தறியக்கூடிய ஞானங்கள். உள்ளத்தில் இருப்பது தேவை, வெளியில் இருப்பது அவ்வளவு அடியும். இதை நாடி செல்ல வேண்டாம். இதை எவ்வளவு அகலித்தாலும் அது உங்களை விட்டு போகும். ஒரு நாள் உங்களை நிற்போ யாரும் தெரிந்தவிடம் இறைவனமிருந்து உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த தேவை தான் உங்களுக்காக நிலைத்திருக்கும். அதை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு அந்த தேவை நிச்சயமாக நிறைவேறும். டாக்டருடைய மருமகள் டாக்டர் ஷர்மிளா, அதுக்கு இந்த 10 மாதங்களும் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நேற்று 9:30 மணிக்கு வலி லேசாக இருக்கிறது. ஏமா பயமா இருக்குதா? தயக்கத்தோடு இல்லை அங்கிள், பயம் ஜாஸ்தி இல்லை. இப்போ நீ கேட்க வேண்டியதெல்லாம் உள்ளத்துல என்ன இருக்குது, பயம் இருக்குதா இல்லையா? ஆமான்னா ஆமான்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லு. கொஞ்சம் பயம் இருக்குது, அந்த பயத்தை நீக்கிக்க, பயம் அதிகமாக முன்னாடி நீக்கிக்கொள். அந்த பயத்தில் உடலெல்லாம் இறுகிவிடும், சுருங்கி போகும், அதனுடைய உயிரோட்டம் குறையும். இப்பொழுது உங்களுடைய மனம் எவ்வளவு விசாலமாகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்ப்பப்பையின் வாசல் விசாலமாகும். மனம் நெருக்கமடைய வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். இந்த நிமிஷத்துல கவலை போய் ஆகணும். கவலையை நீக்கிக் கொள்கிறவனே என்று கேள், உன்னால் முடியாது. இறுதி வரையில் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிரு. பிறகு அமைதி வேண்டும் என்று கே. 10 மணிக்கே சொன்னது 12 மணிக்கு டெலிவரி எல்லாம் முடிஞ்சது. எந்த லெவல்லையும் பெயின் அவ்வளவா இல்லை, லேசான அந்த பெயின் காரணம் இங்குள்ள பதட்டமும் இங்குள்ள இருக்கவும் தான், அதுவும் நீங்கியது. இவ்விதமாக உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தினால் முதல்ல பணிப்படம் உடையணும். பணிப்படம் உடைஞ்சாதான் வெளியே வரும். அந்த உடைஞ்சிட்டு நம்ம 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். பிறகு அது வரவில்லை என்றால் கர்ப்பப்பையின் வாயிலை வெட்டி உள்ளே ஆயுதம் செலுத்த வேண்டும். பிறகு தலையை நசுக்கி வெளியே இருக்க வேண்டும். இந்த காட்டு மிராண்டிகளுடைய அறிவு அல்லது வயிற்றை கிழித்திருக்க வேண்டும். எந்த விதமான பிரசவங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புங்கள். இன்னொரு செய்தி, மசாச்சுசெட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் ஒரு பெண், 23 வயது, கேட்டி என்பது பெயர். அந்த பெண்ணுக்கு குழந்தை என்ற ஒன்று தன் வயிற்றில் இருக்கிறதா என்பதை கூட அறிய முடியவில்லை. அவ்வளவு லேசாக இருந்தது 10 மாதங்களும். இப்பொழுது எனக்கு வயிற்று வலி வருகின்றது, அந்த குழந்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் என்ன வயிற்று வலி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டும்பொழுது ஸ்கேன் எக்ஸ்ரேன்ஸ் பார்த்துட்டு உங்கள் வயிற்றில் முழு வளர்ச்சியடைந்த குழந்தை இருக்கிறது, முழு வளர்ச்சியடைந்த குழந்தை இருக்கிறது, வயிற்று வலி என்ன செய்யலாம், இல்லை நீங்கள் பிரசவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுது கர்ப்பப்பையெல்லாம் விழுந்துவிட்டது சொல்லி 1 மணி நேரம் ஆகல, 45 நிமிஷத்தில் டாக்டர்கிட்ட போனது 10:15-11 மணிக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்போ டாக்டர்கிட்ட கேட்குறாங்க எப்படி இது சாத்தியம், அந்த டாக்டர் சொல்லுது இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் பெரிய விஷயமா கேட்குது. முதல் தாய்மார்கள் முதல் முறையாக அவர் கர்ப்பம் தெரிவிக்கும் போது இதெல்லாம் மறந்துடுவாங்களே, அவங்க தெரியாது, பல பேருக்கு தெரியாது, அவ்வளோதுக்கு அறிவில்லாமல் இருக்கிறாங்க, அன்எஜுகேட்டட். அந்த மாதிரியான அந்த அறிவில்லாதன் காரணமாக இவ்வளவும் இது படித்த பெண் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, 10 மாதமும் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க, வெல் எஜுகேட்டட். புதிய தாய்மார்கள் ஃபஸ்ட் டைம் அவங்க கருத்திருக்கும் பொழுது இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க, எப்படி 10 மாதம் மிஸ் பண்ணுவாங்க. இதற்கு மேல் ஒரு சாட்சியம் இறைவன் வருகிறது. அந்த பெண் கூறுகிறது, நான் கர்ப்பத்திலே மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் 10 மாதங்களும். எப்படி எனக்கு குழந்தை கிடைக்க முடியும், அந்த கர்ப்பத்திலே மாத்திரைகளை மீறி குழந்தை கருத்தரிப்பது உண்டு, இது டாக்டர். இறுதியாக அடுத்த செய்தி, ஒவ்வொரு மாதமும் நான் மாதவிடாய் ஆகிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த தாய் நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள், அந்த 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 டாக்டர் எந்த அளவுக்கு அவர்கள் இழிவானவர்கள் இந்த டாக்டர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மாதம் மாதம் கர்ப்பத்தடைய மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், அதுவும் அறிவில்லாமல் சொல்கிறது, சாப்பிட்டுருக்க மாட்டாங்க பொய் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது, அதுவும் பொய் சொல்கிறாங்க. 10 மாதமும் எனக்கு இருந்த இருப்பே தெரியாது, அதுவும் பேச சொல்றாங்க. இந்த மோதையை சொல்றது மட்டும்தான் உண்மை, மற்றெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய ஆற்றலை என்னவென்பீர்கள், அந்த நேரத்தில் நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டியது எப்படி மரியம் சுமந்தார்களோ ஆணுடைய உதவி இல்லாமல், ஜீசஸை சுமந்தார்களோ அதை போன்று இன்னொரு நிகழ்ச்சி இப்பொழுது நடந்திருக்கின்றது. அந்த தாய்க்கு 10 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் அதற்கு நிச்சயமாக மாதவிடாய் ஏற்பட்டது, குழந்தை தரிக்கவில்லைதான், அதற்கும் குழந்தை இருப்பது தெரியாது. இறுதியான மாதத்தில் இறைவனுடைய ஆகு என்ற மாதத்தில் ஆகிவிட்டது, முழு குழந்தை அங்கு அங்கு உருவாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதெல்லாம் வயிற்று வலி மட்டும்தான், லேசாக வயிற்று ஏதோ முட்டுவது போன்றிருக்கின்றது, பார்க்கும் பொழுது முழு வளர்ச்சி இருந்த குழந்தை ஆகுக என்ற மாதத்தில் ஆகிவிடுகின்றது. இறைவன் ஆற்றல் மிக்க என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான செய்தி என்னவென்றால், எனக்கு குழந்தை இல்லை என்று யாரும் கூறாதீர்கள், மாதவிடாய் நின்ற பிறகுதான் குழந்தை என்று கூறாதீர்கள், கணவனோடு சேர்ந்தால்தான் குழந்தை என்று கூறாதீர்கள், உங்களுக்கு உங்களுடைய குழந்தை வேண்டுமா வேண்டாமா வேண்டும் என்று எடுத்திருக்கிறது. இறைவனை குறைவாக மதிப்பாதீர்கள். அவன் தான் நாளிலே செய்வோனாக இருக்கின்றான். உங்களுக்கான செய்தியை நீங்கள் மீண்டும் கவனியுங்கள். அந்த பெண்ணுக்கு 23 வயது, மசாச்சுசெட்ஸ் மாகாணம், அமெரிக்காவில் உள்ள ஒரு மாகாணம். நன்றாக படித்த பெண், 10 மாதங்களும் கருத்தரை மாத்திரையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. 10 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் அதற்கு மாத விளக்கு. இறுதியாக 10வது மாதத்தில் இறைவனை நாட்டுப்படி முழுவதை சேர்ந்த குழந்தை. அதுவரையில் தனக்கு ஒரு கர்ப்பம் இருக்கிறது என்பதை அறியாதவள் நிச்சயமாக இல்லைதான். அந்த 10 மாதங்களும் மிகப்பெரும் செய்தியை, இவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு செய்தியை ஜீசனுக்கு மட்டும்தான் எப்படியும் சொல்லிட்டு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதனை கால் வாங்கிக்கொள்ளாமல் இப்படி இருக்கலாம். அது அறிவில்லாத பெண், படித்த பெண்களை அது முதல் தாயாக இருக்கும் காரணமாக பல பேர் இப்படி ஒற்றுவாங்க. அப்போ கர்ப்பத்திரையை மாற்றி சாப்பிட்டுருக்குது, அதெல்லாம் போய் தான் நாங்கள் ஊரை ஏமாற்றிட்டு இது வரைக்கும். நீங்கள் மாற்றி பேசுறீங்க, அது கர்ப்பத்திரையை மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு கர்ப்பம் தெரிவிக்கலாம். பிறகு 10 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் எனக்கு உண்டு, அது பொய் சொல்கிறது. எந்த வகையில் நீங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்வீர்கள்? அந்த பெண்ணுக்கு இதயம் மீறி ஆமா வந்தது தான் அப்படின்னு சொன்னால், மாதவிடாய் போயிட்டு தான் சொன்னால், இது பைத்தியம் என்ற அளவுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் அவர்களுக்கு மன ரீதியான மருந்துகளையும் கொடுக்க ஆரம்பிச்சுள்ளார்கள். நல்ல வேலை அது தப்பியது, விட்டுவிட்டது, அதற்கு மேல் பேசவில்லை. அது உலக செய்தியாக இருக்கின்றது. இப்பொழுது இறைவனிடமிருந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள். மனித அறிவை கொண்டு, கற்பிக்கப்பட்ட அறிவை கொண்டு ஒரு காலம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இதுதானோ என்று நினைக்க வேண்டாம், நினைக்கவும் கூடாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எப்படி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், நாளைய வாழ்க்கை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று. கவலை வேண்டாம் என்று நீங்கள் விரும்புவீர்கள். இந்த கவலை உங்களுடைய தூக்கத்தை கலைக்கும் பொழுதும், உங்களுடைய தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படுத்தும் பொழுதும் நீங்கள் விரும்புவீர்கள். இது வேண்டாமே என்று, இந்த கவலை வேண்டாமே, எனக்கு தூக்கம் வேண்டுமே என்று விரும்புவீர்கள். நீங்கள் விரும்புங்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை விரும்புங்கள். உங்களுடைய உள்ளம் வானங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் விருப்புகள் விளைச்சல்களையும், உங்களுடைய அறிவையும், இந்த உலகம் சார்ந்த அறிவையும், மனிதனுடைய கெட்ட நாகாசிரமான இந்த படிப்பறிவையும், அயோக்கியத்தனமான இந்த கல்வி அறிவையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். படியுங்கள். விட்டுவிடுவதற்காக, அலட்சியப்படுத்துவதற்காக இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க இறையச்சத்தையும் உள்ளச்சத்தையும் நிலவிதத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை அலட்சியப்படுத்த வேண்டாம். இதற்கு முன்பாக இது தரிசனங்கள், உங்களுடைய உலகத்தின் அடிப்படையான தரிசனங்கள், பாட்டனி, ஜுவாலஜி, பெத்தாலஜி, கையாலஜி, இதெல்லாம் விட்டுவிடுங்கள். உங்களுடைய அறிவின் பக்கம் நீங்கள் உயர வேண்டும். அந்த அறிவு உங்களுடைய ஞானங்களோடு பொருந்தியதாக இருக்க வேண்டும், சத்தியத்தோடு பொருந்தியதாக இருக்க வேண்டும். குழந்தை என்பது படைப்பாளன் படைக்கக்கூடியது, நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. 10 மாதங்கள் கடித்துத்தான் குழந்தை என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். கணவனோடு சேர்ந்த பிறகுதான் குழந்தை என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். ஒரு சத்தியம் போதும் இறைவனுடைய ஆற்றலை விளங்குவதற்காக வேண்டி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போன்று, ஒரு பானை பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அது பால் குழா விஷமாயிடும். இது எந்த அளவுக்கு உண்மை என்றால், இதுவும் சொல்வதும் உண்மை. ஒரு குடம் விஷத்தில் ஒரு பால் விழுந்தாலும் நன்மையாக மாறாது. நன்மை தீமை இந்த இரண்டில் எது ஆற்றல் மிக்கது? நன்மை தீமை இந்த இரண்டில் சுயமான ஆற்றலுடன் வளர்ந்தமைக்கு எது என்றால் நன்மை, சுயமான கேடுகளுடன் அடித்தொழியது எதுவென்றால் தீமைகள். விஷம் உயிர் சக்தி, இந்த இரண்டில் நன்மை உயிர் சக்தி, விஷம் தீமையானது. ஒரு படம் பாலில் ஒரு துளி விஷம் போட்டால் பாலே நாசமாயிடும். உங்களுடைய எண்ணம் எதுவோ அப்படி நடக்கும். ஒரு குடம் விஷத்தில் ஒரு துளி பால் விழுந்தாலும் பாலாக மாறும் என்பது இப்பொழுது நம்புங்கள். உங்களுடைய இறைவனுடைய ஆற்றலை குறைவாக மதிப்பிட வேண்டாம். எண்ணங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த எண்ணம் வானங்களிலிருந்து இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலிருந்தே நம்பிக்கை உங்களுக்கு பிறப்பித்து, அந்த நம்பிக்கையில் உங்களுடைய உடல் விளையும். இந்த உடலுக்காக வேண்டி அவ்வளவும் என்னுடைய பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்காக மாறும். என்னுடைய அறிவு, என்னுடைய வானங்களிலிருந்து எனக்காக அறிவிக்கப்படக்கூடிய உணர்வை ஏற்றுக்கொள்ள, வானங்களிலிருந்து என்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளுடைய விளைச்சல்களாக மாற இருக்கின்றது. ஒரு கெட்டதும் அங்கே இருக்காது. குளிர்ச்சியும் இருக்கும், மேகங்களும் இருக்கும், வெயிலின் தாகிப்பும் கிடையாது. குளிர்ச்சியினுடைய அதிகபட்சமான குளிரும் இருக்காது. சகதகப்பான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை உங்களுக்காக அமைக்கப்பட இருக்கின்றது. எண்ணத்தை நீங்கள் நம்புபடுது, வானங்கள் உங்களுக்காக உங்களை சுற்றிலும் இறங்குகின்றன. உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு பூர்ணமாக்கியும் தூய்மையாக்கி கொடுப்பதற்காக வேண்டி, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசடுகளையும் அடுப்புகளையும் மனைச்சிகளையும் மாணக்கர்களையும் என்று நீங்கள் நீக்கிக் கொண்டாக வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கிறது, வேண்டாம் என்று அறிவிக்கின்றான். வேண்டாம், அவ்வளவுதான். என்ன எப்படி என்று உங்களுக்கு தெரியாது. என்ன வேண்டும் உங்களுக்கு, கவலை வேண்டாம், அது வேண்டும். துன்பம் வேண்டாம், அது உங்களுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். தவிர உங்களுக்கு இறைவனும் கிடையாது. பேயை நம்புவீர்கள். உள்ளத்தை விட்டு வெளியேற ஜடங்களை எல்லாம் அடித்து கொண்டிருக்கிற ஜடங்களை எல்லாம் பேயாக இருக்கும். எந்த ஒரு உடம்பு இறந்து போன உடம்பை வச்சுக்கிட்டு அதில் உயிருக்குதான்னு பார்த்தது, உயிருக்கிற மாதிரி இருந்தால் செய்தது அந்த மாதிரி தான் நமக்கு அழகாட்டு இருக்கும். உயிரோட உடம்ப தெரிஞ்சு நான் பார்த்தேன், நேற்று பூர்வமாக தெரிஞ்சது. ஏனென்றால் செத்த ஜடங்களை எல்லாம் எனக்கு வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருப்பதன் காரணமாக இவையெல்லாம் செத்துக்கொண்டிருக்கிற ஜனங்களா இல்லையா? அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு இயற்கையும் இவற்றை நீங்கள் உருவாக்குபவர்கள் இல்லை. உங்கள் கைப்பட அங்கு அதனுடைய இயற்கை தன்மை போய், அதனுடைய செழிப்புத்தன்மை போய், அதனுடைய அழகும் அதனுடைய குளிர்ச்சியும் போய்விடுகின்றது. இனி அங்கு பழங்களும் கிடையாது, பூக்களும் கிடையாது, காய்களும் கிடையாது. இந்த இலைகளும் போய் மொட்டை மரவாதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். வானங்களில் இருந்து மீண்டும் இது செழிக்கும். ஒவ்வொரு இலையும் பூக்களாக மாறும், ஒவ்வொரு காயும் அளமிக்கதாக மாறும், ஒவ்வொரு பழமும் சுவையுள்ளதாக மாறும். விரும்புங்கள் உங்களுடைய எண்ணத்தை. வானங்கள் ஒரு கடுமையாக வேண்டும், பூமி உங்களுக்கு கால்களுக்கு இடையே உங்களுக்கு தலைக்குமிழாக ஆக்கியுள்ளார்கள். எண்ணத்தை மீது சத்தியமாக உங்களுடைய மனதோடு தொடர்பு கொண்டு வாடுங்கள். அது உங்களுடைய ஆலயமாக இருக்கின்றது. அங்கு உங்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய செய்தி எங்கிருந்து என்று கேட்கும் பொழுது உங்களுடைய ஆன்மாவிலிருந்து வருகின்றது. இந்த வானங்களை படைத்த அந்த மாபெரும் சக்தி திருச்சியாக இருக்கிறதே அந்த சராசரம் அங்கிருந்து இறங்குகிறது. இந்த வானங்களின் நிலைகளுக்குள் உங்களுடைய தேவைகளாகவும் உங்களுடைய மனதிலும் ஒரே சமயத்தில் இறங்குகின்றன. என்னுடைய மனதில் எது இறங்குகின்றதோ வானங்களிலிருந்து அழகான செய்திகளாக அவை அனைத்துமே வானங்களுக்கு மேலாக, வானங்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டதோ அந்த அண்டை வழியிலிருந்து ஒரு சிறு வானங்கள் ஏழு உலகங்களையும் கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றதே ஒரு சிறு உண்டையாக அது மனதோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. மனம் என்னுடைய அண்டை வெளியில் இருக்க வேண்டுமே தவிர வானங்களின் நிலைகளுக்குள் இருக்கக்கூடாது. அந்த சக்தியோடு இணைந்திருக்க வேண்டும். மாபெரும் சக்தி ஆற்றல் அந்த ஆற்றல் இணைந்திருக்க வேண்டும். இறை சக்தியோடு இணைந்திருங்கள். அல்லாஹ் என்ற ஒன்று பொருள் வானங்களில் இருந்து இறங்கவில்லை, அது அண்டை வெளியிலிருந்து அதனையும் படைத்த அந்த இறை சக்தி அல்லாஹ் என்பதுடைய பொருளாகும். இந்த பொருள் எவருக்கும் தெரியாது. தாடியையும் தொப்பியையும் வைத்துக்கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று கத்திக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் உருவமாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். வானங்களின் எல்லைகளில் கூட அந்த ஒரு சக்தியில் கூட அவர்களால் நிச்சயமாக அவனை பொருத்தி பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் அல்லாஹ் என்று கூறக்கூடியவர்கள் அந்த உணர்வை மறந்துவிட்டார்கள், மதிக்க மாட்டார்கள், அதை நம்ப மாட்டார்கள். இவர்கள் ஆஸ்பத்திரிக்குத்தான் செல்வார்கள் ஒரு நோய் வந்துவிட்டால். அல்லாஹ் என்று கூறக்கூடிய அந்த மகத்துவத்தை இவர்கள் பொருளாக பார்ப்பதன் காரணமாக இறைவன் அவனுக்கு உருவமில்லை, அல்லாஹுக்கு உருவமில்லை என்று கூறக்கூடியவர்களுக்கு உருவமில்லாத அந்த ஒரு மாபெரும் ஆற்றலுக்கு ஏது பள்ளிவாசல் என்ற கட்டிடம். அதே போன்றே குருத்வாராக்கள், சர்ச்சுகள், கோயில்கள் உருவமாக ஆக்கிவிட்டீர்கள். இங்கு உள்ளத்திலும் இறைவன் இல்லை. உள்ளத்திற்கு மேலாக அண்ட வெளியில் நீங்கள் உங்களுடைய மாபெரும் ஸ்பேஸ் என்று கூறுவோமே அந்த ஸ்பேஷியஸ் லைஃப்களை நுழைந்து விசாலமான வாழ்க்கைக்கு நுழையுங்கள். வான வீதிக்குள் உங்களுடைய வானங்களுக்குள் நுழையும் பொழுது நெருக்கடியான வாழ்க்கை தான். மனம் நெருக்கடிக்குள்ளாக கூடாது என்றால் மனதை தாண்டுங்கள். அந்த வெளியில் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சக்தியை உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆகவே 45:36 வானங்களுக்கும் இறைவனான அந்த அண்ட வெளியிலிருந்து உருவாகியது, அதற்கும் இறைவனான உங்களுடைய பூமிக்கும் இறைவனான அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான என்னுடைய மனதுக்கும் இறைவனான என்னுடைய உடலுக்கும் இறைவனான அகிலங்களுக்குரிய ஒவ்வொரு பொருளுக்கும் இறைவனான அல்லாஹ் என்ற அந்த மாபெரும் சக்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவமாக பார்க்காதீர்கள், கட்டிடம் அமைக்காதீர்கள். உங்களுடைய இல்லத்து உள்ளத்தில் இடம்பெறுங்கள். உங்களுடைய உள்ளம் அவனுடைய புனித இல்லமாக, அவனுடைய வார்த்தைகளுக்குரிய இல்லமாக இருக்கட்டும். இந்த கெட்ட அறிவை, மனித அறிவை எந்த விதத்திலும் சரி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய மூளையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மூளையில் அவ்வளவுதான். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக வானங்களுக்கும் இறைவனான உங்களுடைய மனதிற்கும் இறைவனான, பூமிக்கும் இறைவனான உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் இறைவனான, இன்னும் உங்களை சுற்றியிடக்கூடிய அவ்வளவு விஷயங்களுக்கும் இறைவனான, அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கு அவனுடைய வார்த்தைகளுக்கு சினம் பண்ணுங்கள். உருவமாக பார்க்காதீர்கள், அதனை உங்களுடைய நன்மைக்குரியதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்மைக்குரியதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மைகளுக்கு உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களோடு இணைந்திருக்கின்றான். உங்களுடைய தீமைகளுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களோடு இணைந்தவனாக இல்லை என்பதையும் அறியுங்கள். சத்தியத்தின் மீது நீங்கள் நிலைப்படுத்த வேண்டி உங்களுடைய மனிதர்களுடைய வழிமுறைகளை பற்றி விலகுங்கள். இறைவன் உங்களுக்கு நெருக்கமான பாதுகாவலனாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதனையும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுடைய வம்சங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் வம்சங்களுக்கும் இறைவன் போதுமான பாதுகாவலனாகவும் போதுமான அறிவிப்பவனாகவும் போதுமான உதவியாளனாகவும் இருந்து உள்ளத்தை அழகான பாதையின் மீது வளர்த்ததன் காரணமாக வானங்களையும் பூமியையும் இணைத்து உங்களுக்கு ஆளுகளுக்கு கீழாக்குகின்றான். அந்த இறைவனான மகா பெரிய மாற்று ஆற்றல் மிக்க அல்லாவுக்கு இன்று நாம் சிறப்பணிகின்றோம். இங்கு என்னுடைய புனித இல்லத்தை அமைத்துக் கொள்கின்றேன். அந்த புனித இல்லம் இங்கு மட்டும்தான், இதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நிச்சயமாக நம்முடைய இறைவனுடைய வாக்குகள் 45:36. ஆகவே வானங்களுக்கும் இறைவனான, பூமிக்கும் இறைவனான, அகிலங்களுக்கு எல்லாம் இறைவனான அல்லாவுக்கு எல்லா புகழும் பெருமையை விட்டுவிடுங்கள். புகழ் அனைத்தும் அவனுக்குத்தான். வானங்களிலும் பூமியிலும் கண்ணியம் அவன் அனைத்தும் அவன் ஒருவனுக்கு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள். பணிவை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய காலம் சிறப்பானதாக ஆயிற்று. என்று முதலாக பயபக்தியாளர்களுக்கு இது செய்தியாகும். உயிரிழக்கூடியதாகும். இந்த வகுப்பை என்று பிடிப்போம்.